ஆமாண்டவரே, ஆயிரம் நாட்களை பார்க்கலாம், உங்கள் சமூகம் எமக்கு
போதுமானதாம்.
திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றோம், நாங்கள் அமைதியே பெறுகின்றோம். காட்டு வீட்ட எதிர்கோரும் பேச எம்மை தாங்க புகழிடமே.
எதிர்காட்டு வீச்சு எதிர்த்தோடு பேச
காட்டு வீசுகிற பொழுதெல்லாம் என் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் பாருங்க. அந்த படகு தள்ளாடின பொழுதெல்லாம் ஏசு அந்த படகுல இருந்து கொண்டு இருந்தார். ஏசு உன்னை விட்டு விலக போறது கிடையாது. உன் வாழ்க்கையிலேயே நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே தேங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே. ஐயா, உன் வாழ்க்கையில இயேசு இருக்கும் வரைக்கும், உன் வாழ்க்கை படகுல இயேசு இருக்கும் வரைக்கும் எத்தனை புயல் அடிக்கலாம், எத்தனை காட்டுகள் வரலாம், எத்தனை வல்லங்கள் மோதலாம், இயேசு இருக்கும் வரைக்கும் உனக்கு நீங்காத பேரின்பம் நிச்சயம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி ஐயா. எங்கள் மத்தியில எழுந்தருளி இருக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில உலாவி வருகிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் நடத்தினீர், எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. எங்கள் எல்லாரும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எங்களுடைய வாழ்க்கை படகிலே இயேசு இருக்கும் வரைக்கும் எத்தனை காத்து எத்தனை புயல் அடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்த அவர் விடமாட்டார். அவர் எங்களோடு இருக்கிறபடியினால் அவருடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷம், அது எங்களுக்கு பாக்கியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், யோபு முதலாவது அதிகாரம், யோபு முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஒரு மனிதன் நன்றாக இருக்கிற பொழுது தேவனோடு சேர்ந்து விடுகிறது இலகுவான காரியம். ஆனால் ஒரு மனிதன் துக்கத்தில் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது, கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது, அந்த மனிதன் தேவனோடு இணைந்து கொள்ளுகிறானா இல்லையா என்பது கேள்விக்குரியது. அல்லாவிட்டால் அவனுடைய விசுவாசத்திலே காத்திருக்கிறானா என்பது கேள்விக்குரியது. அவனுடைய நிலைமை, அவன் நல்லா இருக்கிற பொழுதும் துன்பத்தின் பாதையில் கடந்து சென்று போகிற பொழுதும் அவன் ஒரே விதத்தில் இருக்கிறானா தேவனோடு என்பதும் கேள்விக்குரியது இல்லையா, இல்லையா? ஆகையினாலே இந்த நாள்ல நான் விரும்புகிறது என்ன தெரியுமா, நாம் எல்லாரும் நன்றா இருக்கிற பொழுது தேவனோடு எப்படி இருக்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை துன்பம் அணுகிற பொழுதும் நாம் அவரோடு அப்படி இருக்க வேண்டும். நாம் நன்றாக இருக்கிற பொழுது தேவன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ, எங்களை துன்பமும் துயரமும் வாட்டுகிற பொழுது நாம் அப்படி அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இந்த நாளில் என்னுடைய விருப்பமாகும். ஆகையினாலே இதற்கு ஒரு தேவ மனிதனை தேடி தேடி பார்த்தால் ஜோபுவை போன்றொரு மனிதனை வேதத்திலே காண முடியாது. ஜோபுவை போன்றொரு தேவ மனுஷனை நாம் காண முடியாது. அவன் சொன்ன சில வார்த்தைகள் இருக்கு பாருங்க, வாசிக்க 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 இருதயம் குமரிக்கொண்டே இருக்கிறது. வாசிக்க 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 இப்படியும் ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? வாசிக்க 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 உள்ளம் அப்படியே செலுத்தி விடுகிறது பாருங்க. அதை குறித்து நான் பார்த்து சில வார்த்தைகளை கவனித்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஏழாவது வசனத்தில் இருந்து வாசிங்க. ஆரம்பம் இல்லாமல் நாம் வாசித்தா சில காரியம் புரியாது பாருங்க. ஏழாவது வசனத்தில் இருந்து வாசிங்க.
கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கு முலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோவூன் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
இதோ கொஞ்சம் நிறுத்துங்க. என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? சபையில இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவனிடத்தில இருந்து ஒரு சாட்சியை பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீயும் நானும் தேவனாலே ஒரு சாட்சியை பெற்றிருக்க வேண்டும். மோசேயை பார்த்து சொன்னார், அவனின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அவனின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ள மனுஷன். யோபுவை பார்த்து ஆண்டவர், அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருக்கிறான். தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் தேவனிடத்தில் இருந்து ஒரு நற்சாட்சியை பெற்றவர்களாய் இருப்பது அது பெரிய மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதுவும் யாருக்கு முன்பாக தெரியுமா? சாட்சி சாத்தானுக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக சொன்னாலும் பரவாயில்லை, பிசாசுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? அவனை போல ஒரு மனுஷன் இந்த பூமியில கிடையாதையா. இந்த யோபுவை போல ஒரு மனுஷன் இந்த பூமியில நான் காணல, அவனை போல ஒரு உத்தமனும் சன்மார்க்கனை நான் காணவில்லையா. அவர் அவர்களை குறித்து பலவிதமான சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அவர் அப்படிப்பட்டவர், இவர் சரியில்லை, அவர் அங்க, இவர் இங்கே என்று சொல்லி. ஆனால் இந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் ஐயா, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், இவன் ஜபம் பண்ணுகிற ஒரு மனுஷன், இவன் தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான சொல்லி நாம் சாட்சிகளை கேட்பது அரிதாகவே இருக்கிறது இல்லையா. ஆனாலும் யோபு பெற்றுக்கொண்டான் என்ன தெரியுமா? அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமா, இவனை போல ஒரு மனுஷனை நான் காணலப்பா. இப்படி எல்லாருக்கும் கேட்பதற்கு விருப்பம், ஆனால் அப்படி வாழுவதற்கு விருப்பம் இல்லையே. எல்லாருக்கும் நட்பெயர் எடுப்பதற்கு விருப்பம் பாருங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நட்பெயரை எடுப்பதற்கு உங்கள் தாய் தப்பனாகி உங்களுக்கு பெரிய விருப்பம் பாருங்க. இதே போன்றுதான் பரம தகப்பனுக்கும் நானும் நீங்களும் நட்பெயர் எடுப்பது அவருக்கு மிகவும் விருப்பமானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி இடுகிறார். யாருக்கு முன்னால? விசுவாசிக்கு முன்பாக. நீ சபையில் இருக்கிற உன்னை குறித்து உன் போதகர் உனக்கு ஒரு சாட்சி கொடுத்தால் அது மேன்மையானது. இந்த சபையில இருக்கிற ஒருவர் உன்னை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தால் அது மேன்மையானது. நல்ல மனுஷன், நீதிமான்கள் வாழ்வது சமுதாயத்துக்கு நல்லது, நல்லவர்கள் வாழ்வதனாலே சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா. ஆகையினால யோபுவை போல ஒரு நற்சாட்சி பெற முயற்சிங்க ஐயா. யோபுவை போல ஒரு நல்ல மனுஷனாய் வாழ, நல்ல மனுஷனாய் வாழுவதற்கு அவன் பேரெடுத்தது உண்மைதான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் விட்ட கண்ணீரும் கண்ட காட்சிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் வந்ததே கிடையாதுங்க. அதை பார்க்கத்தான் இன்னைக்கு சரியான விருப்பம் வர்றது ஒன்று. அதன் மத்தியில இருந்து கூறுகிறான விசுவாச வார்த்தைகள் அது ஆச்சரியமானவைகள், அது மிக்க முடியாதவைகள், அவ்வளவுக்கு அருமையானவைகள். தொடர்ந்து வாசிங்க ஒன்பதாவது வசனத்தில். அதற்கு
சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாக வாதவனுக்கு பயந்து நடக்கிறான்.
அப்படியே நிறுத்துங்க, அப்படியே நிறுத்துங்க. யோபு விருதாவாகவா உமக்கு பயந்து நடத்து நடக்கிறான். தொடர்ந்து வாசிங்க.
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு.
இப்ப பிசாசுடைய நோக்கம் விருப்பம் எல்லாம் அவனுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? யோபு தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்கு ஒரே ஒரு காரணம், ஆசீர்வாதம். அவனுடைய கரத்துல இருக்கிறவையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரே, அதனாலதான் அவன் உமக்கு பயந்து நடக்கிறான். என்னுடைய ஒரு கேள்வி, ஒரு சின்ன கேள்வி என்ன தெரியுமா? நீங்க எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்காய் தேவனுக்கு பயந்து நடக்கிறீர்கள்? நாம் எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை நம்பி தேவனை நேசிக்கிறோம்? இதுதான் பிசாசின் மைண்ட்ல இருந்தது. யோபு அவன் என்னையா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அவன் உத்தமத்துல சன்மார்க்கத்துல வாழ்றதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இருக்கிறீர், அவனுடைய சொத்துக்கள் பெருகி இருக்கிறது, சீமானாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க.
ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவனும் அது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு போனான்.
பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? பிசாசு சொல்றான், ஒரு மனுஷன் தேவ மனுஷன் தேவனுக்கு பயந்து நடப்பதற்கு முக்கியமான காரியம் என்ன? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அதே படினாலே தான். இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்காய் தேவனை நேசிக்கிறோம்? பிசாசு இன்றைக்கு இதுல வந்து நின்று இவங்க எல்லாம் தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி தேவனோடு போட்டி போட்டா என்ன? ஆண்டவரே, உமக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரே ஆசீர்வாதத்துக்கு தான் வந்திருக்குது, அதனாலதான் உங்களை இவங்க நேசித்து உங்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னா ஆண்டவர் ஆக்களை ஒவ்வொருத்தர புடிச்சு புடிச்சு இந்த பிசாசை உன் கையில ஒப்படைக்கிற, உயிருக்கு மாத்திரம் ஒன்னு சொல்லாத, மிச்சத்தை செய்து பா ரெண்டு சொன்னா எத்தனை பேர் ஓடுவீர்கள் என்று எனக்கு தெரியாது. எத்தனை பேர் தேவ விசுவாசத்திலே தள்ளாடுவீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. எத்தனை பேர் பரிசுத்திலே கவிழ்ந்து விடுவீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அநேகர் ஆசீர்வாதத்தை நம்புகிறார்கள், ஆசீர்வதிக்கிற தேவனை கைவிட்டு விட்டார்கள். அநேகர் ஆசீர்வாதத்தை நம்புகிறார்கள், ஆனால் தேவனை நம்புகிறது இல்லையே. யோபு சொன்னா, யோபு சொன்னா, யோபுக்கு இதுல பிரச்சனை. எனக்கு ஆச்சரியம், யோபுக்கு இந்த விஷயத்துல ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. என்ன நடக்குது, என்ன போகுது, எங்க வருது, ஒன்றும் தெரியாது. ஒரு பிரச்சனையுமே தெரியாது இல்லையா? ஆனா நம்மள மாதிரி ஆக்கல சோதனை வந்து சோதிச்சுட்டா நாம கொளற கொளர்கள் பயங்கரமானது இல்லையா? ஆனாலும் இப்பொழுது யோபு, இதுவரைக்கும் யோபுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தேவனிடத்துல இருந்தது பாருங்க, இப்ப யாரிடத்துல தெரியுமா? பிசாசனிடத்துல இருக்கிறது இல்லையா? பிசாசனிடத்துல இருந்த பொழுது நடக்குதையா? ஒரே நாளிலே காட்சி என்ன தெரியுமா? யோபுங்கிற தேவனுடைய மனுஷன் அவனுடைய குடும்பத்தை இழந்து, அவனுடைய பிள்ளைகளை இழந்து, அவனுடைய சொத்து பத்துக்களை இழந்து, நடு ரோட்ல இருக்கிற ஒரு மனுஷனாக ஒரே நாளிலே மாறினான். ஒரே நாளிலே மாறின உடனே அவன் புலம்புறான், அவன் அழுகிறான். அதை குறிச்சு பேச வேண்டாம் பாருங்க. அப்படியே கத்தி கத்தி வந்து 20வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து.
அப்படியே இருக்கட்டும். 9வது 10வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவர் நீதிமான கூறியவைகளை சுத்தி வேலி அடைத்திருக்கிறாராம். உன்னுடைய சொத்துக்கள், உன்னுடைய பத்துக்கள், உன்னுடைய சம்பத்துக்கள் எதுவும் விலகிவிடாத படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேலை அடைத்திருக்கிறார். ஆகவே நீ நீதிமானா, ஆகவே நீ சன்மாக்கனா, தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் உன் காரியத்தை சுற்றி வேலை அடைத்திருக்கிறார். வேலிகள் புடுங்கப்படாத படிக்கு உங்களை காத்துக் கொள்ளுங்க. வேலிகளை பிசாசு பித்து விடாத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிசாசானவன் உங்கள் மீது கை வைக்காத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பாக நீ உத்தமனும் சன்மார்க்கனுக்கும் வாழ்ந்தாய் என்று சொன்னால் எதுக்கும் உன்னை அசைக்க போறதில்லை. தேவன் உன்னை குறித்து பெருமை உள்ளவராகவே இருப்பார் இல்லையா? இப்ப வாசிங்க 20வது வசனத்தை.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து.
இந்த பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற மனுஷனுக்கு தேவனை கனம் பண்ண தெரிந்து கொண்டான். எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். கண்ணீர் தான் ஒரு மனுஷனுக்கு மிச்சம். ஆனா அவன் ஒன்றை கற்றுக்கொண்டான், என்ன தெரியுமா? தேவனை கனம் பண்ண கற்றுக்கொண்டாயா? தேவன்ல அன்பு கூற, அவருக்கு ஆராதனை செய்ய, அதை கற்றுக்கொண்டான் பாருங்க. அவனுடைய நம்பிக்கை எல்லாம் எங்க தெரியுமா இருந்தது? என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் ஐயா, என் இயேசு என்னை கைவிட மாட்டார் ஐயா. மனிதர்கள் கைவிட்டு விடுவார்கள், நம்மினவர்கள் கைவிட்டு விடுவார்கள், ஆனால் தேவன் இருக்கிறார். என் சொத்துக்கள், என் பத்துக்கள் எல்லாம் என் கையை விட்டு போய்விட்டது, ஆனா என்னை ஆசீர்வதித்தவர் ஒருவர் இருக்கிறார். என்னை ஆசீர்வதித்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி ஆராதனை செய்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி அப்படியே வைத்து இதுக்குள்ள நூலை போட்டுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16:22 வாசிங்கள் சீக்கிரமாக. அப்போஸ்தலர் 16:22 வாசிங்கள்.
அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி
தொடர்ந்து
அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்.
எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? தேவனை பணிந்து கொள்ளுகிறான். இன்னைக்கு எல்லாம் இருக்கிற மனுஷனே ஒழுங்கா தேவனை பணிந்து கொள்றது இல்ல. எல்லாம் இருக்கு நம் வாழ்க்கையில, எல்லாம் இருக்குது எங்க வாழ்க்கையில, ஆனால் தேவனை பணிந்து கொள்ளுகிறது இல்ல பாருங்க. ஆனால் ஒன்றும் இல்லாமல் தட்ட தெளிவாக நிக்கிற அந்த மனுஷன் தேவனை பணிந்து கொண்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிலுக்கு இருந்து கொண்டு படிக்கிறான், பாட்டு இல்லையா போடுறான், தாளம் இல்லையா, ஆராதனை நடக்குது பாருங்க. எல்லா பிரச்சனையிலும் இருந்து அவன் என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, உத்தமனாய் தேவனுக்கு முன்பாக நடக்கிற மனுஷனுக்கு எந்த சூழ்நிலையிலையும் தேவனை பின்பற்றவன் கற்றுக்கொண்டவனாகவே இருப்பான், இருக்க வேண்டும். அது கட்டாயமானது. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தேவனை ஆராதனைக்கு சூழ்நிலைகள் முக்கியமானது அல்ல, காலங்கள் முக்கியமானது அல்ல. ஒரு சிலருக்கு விண்டரிலே ஆராதிக்கிறதுக்கும் பிரச்சனை, சமரிலே ஆராதிக்கிறதுக்கும் பிரச்சனை, விண்டரும் பிரச்சனை சமரும் பிரச்சனை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் யோபுக்கும் எந்த பிரச்சனையும் கிடைக்காது. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? தேவனுக்கு நான் ஆராதனை செய்யணும், எல்லாம் போயிட்டு பரவாயில்லையா, நான் என் தேவன் எனக்கு இருக்கிறார். நாங்க நம்பினவர்கள் 1000 பேர், எங்கென்றே தெரியாது. நாங்கள் நம்பினவைகள் 1000, அதுவும் எங்கென்று தெரியாது. இன்று வரைக்கும் நம்மை கைவிடாத ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது என் ஆண்டவர் மாத்திரம்தான் என்றதை மறந்துடாதீங்க. நீ நம்பி இருக்கிறவர்கள் ஒரு எல்லைக்கு அங்கால உனக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நான் நம்பி இருக்கிறவரோ அவருக்கு எல்லையே தெரியாதுங்க. நான் நம்பி இருக்கிறவருக்கு எல்லையே தெரியாது. ஏன் தெரியுமா? அவர்தான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார், அவர்தான் தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறார். ஆகையினாலே நான் நம்பி இருக்கிறவருக்கு எல்லையே கிடையாது. பாருங்க, அநேகருக்கு மரணம் என்று சொன்னால் திண்டாட்டம், ஆனால் கிறிஸ்தவனுக்கு அது வாழ்க்கையின் மறுபக்க ஆரம்பம் என்பதை மறந்துடாதீங்க. உலகத்தில் எவனிடத்தில் போய் மரணத்தை குறித்து கதைங்க பயந்து விடுவார்கள். ஆனால் தேவனை நம்பி இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் அவனுக்கு அதுதான் ஐயா அடுத்த வாழ்க்கையின் கட்டம் என்பதை மறந்துடக்கூடாது. இப்ப சொல்றோம், எல்லாவற்றையும் இழந்து விட்டு அப்பொழுது யோபு எழுந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து தேவனை பணிந்தான்.
நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றார்.
ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு மனுஷன் புலம்புகிறான் என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்ல. அவன மனைவியும் அவரும் தான், ஒன்றுமே இல்ல. என்ன தெரியுமா சொன்னா? அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்களே.
நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றான்.
கர்த்தர் கொடுத்தார் ஐயா, எனக்கு தந்தது எல்லாம் யாரு கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார் ஐயா. ஐயா கர்த்தர் கொடுத்தார் ஐயா. இன்றைக்கு கொஞ்சம் காசை வச்சுக்கொண்டு நாம விட்டுக்கிற ரீல்கள் எல்லாம் எவ்வளவு தெரியுமா? கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கையில வச்சுக்கொண்டு பெரிய கதையெல்லாம் கதைக்கிறோம் இல்லையா? யோபு சீமான் என்ன சொல்றான், யோ எனக்கு கொடுத்தது எல்லாம் யார் தெரியுமா? எனக்கு தந்தது எல்லாம் யார் தெரியுமா? தெய்வம் தந்தார் ஐயா, அவர் தான் அதை எடுத்திருக்கிறார். நம்மளை போன்ற ஆங்களுக்கு எங்களுக்கு வேண்டத்தான் தெரியும், வேண்டித்தான் பழக்கம், கொடுத்து பழக்கமே கிடையாது. ஆனால் தேவ மனுஷன் ஒருவன் இருக்கிறான், என்ன தெரியுமா சொன்னா, யோ தந்தது என் ஆண்டவர். அவரே எடுத்துக்கொண்டார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கொடுத்தது தேவன். இன்றைக்கு நாம் இன்றைக்கு வாழுகிறது யாருடைய கிருபை? தேவன். எனக்கு யோபு இந்த வார்த்தைகளை சொன்னதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவள் இருந்த சூழ்நிலையில இருந்து சொல்றான் பாருங்க, அதுதாங்க பெரிய காரியம். நான் நல்லா இருக்கிற பொழுது வருவாழை சொல்லிருப்பேன், ஐயா இந்த கொஞ்சம் காசு கொடுத்துட்டு என் சொத்துக்கு இங்க போயிட்டு என்ன பரவாயில்ல, ஆண்டவர் திருப்பி தருவார். ஆனா ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க, அவனிடத்துல கையில ஒன்றுமே இல்ல. அவன் சொல்றான் என்ன தெரியுமா, கர்த்தர் கொடுத்தாரையா, கர்த்தர் எடுத்தாரையா, அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவைகள் எல்லாவற்றிலையும் அந்த வசனத்தை வாசிங்க,
இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.
இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யலையா, யோபு தேவனை குறித்து குறை சொல்லலையா? ஒன்ன மாதிரி என்ன மாதிரி ஆள் இல்ல யோபு. யோபு உலகத்தில் இருக்கிற என்ன தெரியுமா சொல்றான், தெய்வத்துக்கு கண்ணு இருக்குதா, மூக்கு இருக்குதா, காது இருக்குதா, ஏன் எனக்கு அதற்கே இவருக்கேன்னு சொல்லி புலம்பிட்டு தெரியுறான். ஆனா யோபு தேவனை நேசித்த ஒரு மனுஷன், யோபு தேவனில் அன்பு கூர்ந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான் என்ன தெரியுமா, இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யவே இல்லை, தேவனை தூட்டவே இல்லையா. தேவனை இதுவரைக்கும் எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க, எத்தனை பேர் தேவனுக்கு ஏதாவது கேள்வி கேட்டீங்களா, ஏன் எனக்கு இது, ஏன் அவருக்கு இது, ஏன் எனக்கு இது தர இல்ல, ஏன் அவங்களுக்கு கூட கொடுத்தீங்க என்று ஒருத்தனவே கேள்வி கேட்டது இல்லையா? யோபு சொல்றான், யோ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இவைகள் எல்லாவற்றிலையும் நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். இது முதல் கட்டம். முதல் கட்டத்திலே யோபு பொருளாத ரீதியிலே அவன் தாக்கப்பட்டான் என்று வையுங்க, பொருள் ஆராதத்திலே இல்லாவிட்டால் ஆசீர்வாதத்திலே அவன் தண்டிக்கப்பட்டான் என்று சொல்லி வையுங்க. அதிலே அவன் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுதும் அவன் சொன்னது என்ன தெரியுமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப வாசிங்க இரண்டாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்திலிருந்து, கவனமா கேளுங்க.
சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவார்,
கொடுத்து விடுவாயா,
ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கான் ஓபாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான்.
இங்க பாத்தீங்கன்னா இரண்டாவது கட்டமாக என்ன தெரியுமா நடக்குது, பிசாசு வந்து சொல்றான், இங்க வாரும் ஆண்டவரே, இங்க வாரும் ஆண்டவரே. பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் உயிருக்கு என்று சொல்லி சொன்னா எதையும் செய்வான். சரி, ஒருத்தன் பொருளாதாரத்துல தாக்கப்பட்டுட்டான், அவனை விட்டுறான் ஆண்டவரே. ஆனா ஒருத்தன் உயிருக்குன்னு சொல்லி சொன்னா அவன் எதையும் செய்வான். நம்மள மாதிரி ஆக்கல் இல்லையா, நம்மள மாதிரி இல்லையா, எங்க உயிருக்குன்னு சொன்னா நம்ம எதையும் செய்வோம் இல்லையா. அதனால என்ன செய்கிறீர் ஆண்டவரே, அவனுடைய சரீரத்தை தொடும், சுகத்தை தொடும், சுகவீனப்படுத்தும், அப்ப பாப்போம் என்ன நடக்குது என்று சொல்லி சொல்லி ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார். ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய கரத்திலே தான் அவன் இருந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு காலம் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இந்த காரியம் உண்ட கையில இருக்குது, இப்ப இந்த காரியம் உண்ட கையில இருக்குது. நீங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க ஆண்டவருடைய கரத்தில், எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆண்டவர், எனக்கு தெரியாது. ஒவ்வொரு காலம் ஆண்டவர்கிட்ட பிசாசு வருகிற பொழுது, இந்தாயா பொருளாதாரத்தை வச்சுக்க, என்னவாது செய்யிக்க, ஆளுக்கு மாத்திரம் ஒன்று நடக்க கூடாது, ஓகே இந்த ஆளை வச்சுக்க, ஆனா அவனுக்கு உயிருக்கு மாத்திரம் ஒன்று நடக்க கூடாது. அது வரைக்கும் அவருடைய கையிலே, அவருடைய கையிலே, அவருடைய கையிலே அவன் இருந்து கொண்டிருந்தா இல்லையா. இப்ப நடந்தது என்ன தெரியுமா, இப்ப பாட்டா பிசாசு கொண்டு போய் முகங்குகள் தெரியாத அளவுக்கு அவனுடைய பருக்கள்னாலே அவனுடைய உடம்பை நிறைத்ததுனால அவன் ஓட்டு எடுத்து வச்சு சுரண்டி கொண்டிருந்தான்னு சொல்லி பாக்குறோம். முதல்ல இருந்த பொருளாதாரம் அவரை கைவிட்டுடுது. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இங்க அவனுடைய உடம்பு ரீதியாக அவன் தாக்கப்பட்ட பொழுது அவனோட மனைவி இருந்த என்ன தெரியுமா சொன்னா, அந்த வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள்.
நம்முடைய உடம்பின் ரீதியில இயலாத கட்டங்கள் வருகிற பொழுது நாம் சில வேளை புலம்புகிறவர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். புலம்புவார்கள், அர்த்தமே இருக்காது, புலம்புவார்கள், ஏதாவது புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். என்னதுக்கு வாழ்ந்து, என்னதுக்கு இருந்து, போகலாமே வெள்ளன, அப்படி இப்படி என்று சொல்லி புலம்புவார்கள். ஆனா இந்த மனுஷன் என்ன தெரியுமா, சிதான் பேசாம இருக்கிற பொழுது அவனோட மனைவி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க, என்ன தெரியுமா, இதுவரைக்கும் ஏயா இந்த உத்தமத்துல நிலைத்திருக்கிறீர், ஆண்டவர் தூசியும் அதுக்கு புறை செத்து போயிடும். முதல்ல செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா, ஆண்டவர் தூசிக்கள், தூசிக்காம செத்தா திருப்பி எழுப்புவேன், முதல்ல ஆண்டவர் தூசி அதுக்கு புறை செத்து போ, செத்து போன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அதேயா தூசித்து செத்து போன்னு சொல்லுவான். ஏயா வில்லங்கத்துக்கு ஆண்டவரை இழுக்கிறீங்க, அநேகருக்கு ஆண்டவரை சில சுரண்டாட்டிக்கும் சரி வராது பாருங்க, சும்மா போகவும் தெரியாது, ஆண்டவரை சுரண்டாம போகவும் தெரியாது பாருங்க. ஆண்டவரை சில பேர் சுரண்டி சிக்கின்றவர்கள் அநேகர், சில பேர் வந்து இது என்ன கூட்டம் என்று பார்க்க வருவார்கள், பார்த்தா அண்டைக்குதான் அவனை ரச்சிப்பினாலும் மாறும், பேசாம போயிருந்தா ரச்சிப்பில்லாம போய் சேர்ந்திருக்கலாம் இல்லையா, ஆடி பாடி ரோட்ல கும்மாலும் குத்திட்டு இருந்திருக்கலாம் பாருங்க. என்ன இவன் என்ன செய்யணும் ஒன்றிருக்க வராண்டி பாக்குறது வந்து இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஆறாவது கிறிஸ்துவனோட போய் முன்றது பாருங்க, சும்மா என்ன இது என்ன இது என்னது, அடுத்த நாள் பார்த்தா படுத்து கிடக்கிறது இல்லையா. ஒருவர் எனக்கு தெரியும், நூரம்பேக் நகரத்தில் இருந்தார் சரியா, ஒழுங்கா ரெண்டு காலம் கையும் இருக்கிற பொழுது சுயசெஞ்சல போங்கண்டா போனதே கிடையாது, ஒன்றுமே இல்ல, போனார் ஓடி இரவு ரூபாய் நைட் வேலை முடிஞ்ச வரைக்கும் அடிபட்டு ஒரு கால் நாங்க போக விட்டுட்டு இப்படி தொங்கி கொண்டு இருக்குது கா சரியா, பாஸ்டர் நான் வந்து போனாங்க அப்படி காலத்துக்கு வச்சிருக்கா, அவர் புலம்புறார் என்ன தெரியுமா, பாஸ்டர் இனி வந்து ஒன்றுமே செய்யல, இப்ப நிக்கிறாரு பாஸ்டர், இப்ப அதோட பிரச்சனை என்ன தெரியுமா, பாஸ்டருக்கு முன்னால அவன் கட்டி விட்டது எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு இந்த நடக்குது இல்லையா, இந்த எல்லாம் சரி எல்லாம் சரி எல்லாம் சரி என்று சொல்லி அஞ்சனே, இது என்ன கரைச்சில இருக்கு இல்லையா, சிவம் பாச்சு விசாரிக்க வந்தா அவன் கலட்டி விட்டுட்டு எல்லாம் சரி எல்லாம் சரி, இண்டையில இருந்து நான் தான் எல்லாம், சுவிசேஷம் சொல்ல போனாலும் சரி ஊழியம் செய்ய போனா எல்லாத்துக்கும் நான் தான், தேவன் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி குளறி அடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க. இப்படித்தான் பாருங்க இல்லையா, இப்படித்தான் அனைவருடைய வாழ்வு இல்லையா, தேவனை சுரண்டாதீங்க, விடுங்க சும்மா வழங்கிச்சுதா. இங்க பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் சொல்லுது, ஐயா செத்தா செத்து போயிடு, இன்றைக்கும் அநேகர் இதுதான் சொல்றது இல்லையா, எங்கிட்ட ஒன்றுமே இல்ல, வாழ்ந்து என்ன பிரயோசனம் இல்லையா, இந்த கடந்த கிழமையில நாங்க பார்த்தோம்னா அந்த வன்னி பக்கத்துல அந்த ரெண்டு புள்ளிகளோட செத்து போய் அந்த தக்கொலை. ஆண்டவரை தெரிஞ்சிருந்தா இந்த நிலைமைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பணம் இல்லாட்டி வாழ்வு இல்லை என்று வாழுகிற மனிதர்களுக்கு கிறிஸ்து இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் ஐயா, அதனாலதான் எங்களுக்கு பிரச்சனை தெரியுமா, பணத்துல எங்களுக்கு பிரச்சனை இல்ல, பணத்தை உண்டாக்கின ஆண்டவருக்கும் எங்களுக்கு தான் பிரச்சனை, ஆசீர்வதித்தாலும் பிரச்சனை ஆசீர்வதிக்காட்டிலும் பிரச்சனை, ரெண்டுக்கும் விட மாட்டோம், ரெண்டுக்கும் விட மாட்டோம். இங்க பாத்தீங்கன்னு அந்த மனுஷன் சொல்லுது, உடம்பில்லாத ஒரு மனுஷன், அந்த மனுஷனை போய் ஆட்டி தேட்டி கதைச்சி பேசி தண்ணி வெண்ணி கொடுப்போண்டு இல்ல, என்னையா இதுவரைக்கும் இந்த உத்தமத்துல நின்றுக்கிறாய், ஆண்டவரை தூசியா, தூசி நீ சரியில்லை, நீ நல்ல ஆண்டவர் இல்லை, ஏன் கொடுத்ததை எடுத்துட்டீர், அதனால நீ நல்ல ஆண்டவர் இல்லை. இதுவரைக்கும் யோபுக்கு என்ன பிரச்சனை தெரியாது, யோபுக்கு என்ன பிரச்சனை தெரியாது, யோபு அப்பாவி அவன் வன்மூக்கு தெரியாம நிக்கிறான், என்னையா என் வாழ்க்கையில நடக்குது, சீமா ஊரையா விசாரிச்ச மனுஷன், பெரியார் ஊரையா விசாரிச்சு நியாயம் விசாரிச்சு கொண்டிருந்த மனுஷனுக்கு ஒரே நாள்ல கவுண்டு போயிடுச்சு வாழ்க்கை இல்லையா, நிக்கிறான் தேவனுடைய சமூகத்துல. இரண்டாவது எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார், அந்த வசனத்தை வாசிங்க,
அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், சேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவர்கள் எல்லாவற்றிலும் யோபுதன் உதடுகளின் ஆல்பா அவன் செய்யவில்லை,
முதல்லையும் முடிக்கல என்ன சின்ன, இவைகள் எல்லாவற்றிலையும் யோபுதன் உதடுகளின் ஆல்பா அவன் செய்யல, இப்பவும் என்ன நடக்குது தெரியுமா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், எத்தனை பேர் பைத்தியக்காரர்கள் போல பேசி திரிகிறீங்க, எத்தனை பேர் பேசுகிறீர்கள் பைத்தியக்காரர்கள் போல பேசுவது, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பேச்சில ஒழுங்கா இருக்கணும், பைத்தியக்காரன் மாதிரி பேசக்கூடாது. இங்கே நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறாய், கர்த்தரிடத்தில் எங்கே? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? எத்தனை பேருக்கு தீமையை பெற ஆசை? ஒரே ஒரு ஆள் இந்த சபையில் கையெழுத்திடும் படிதானே சொல்ல முடியல. என்ன சொன்னார் இதுலயா? தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? புதிய பாட்டில் நீ நன்மை செய்து தீங்கனுபவி, நீ நன்மை செய்ய ஆனா தீங்கனுபவி தான் அவருக்கு வேலை இல்லை. நல்லது செய்யறதுக்கு தீங்கனுபவி, நன்மை செய்து தீங்க வந்தா அழுகிற கூட்டம் தான் நாங்க. நன்மை செய்து போட்டு தீங்கு வந்துட்டு அதை போட்டு தட்டி அடிச்சு உடைச்சி அழுது கொண்டிருக்கிறது. இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப யோபன் புத்தகத்தை வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க, அருமையானது. ஏத்த நேரத்துக்கு இல்ல, எல்லா நேரத்துக்கும் ஏற்றது. அவன் நல்லா இருந்த பொழுது எப்படி இருந்தான், அவன் கஷ்டத்தின் பாதையில எப்படி இருந்தான் சொல்லி திருக்கி எடுத்து வச்சிருக்கு பாருங்க. பைத்தியக்காரி மேல மாதிரி பேசாதையா, பேசாத பேசாத, கத்தரிடத்துல இருந்து நன்மை பெற்றிருக்கிறியே. இதுவரைக்கும் நீ வாழ்ந்திருக்கிறார், இதுவரைக்கும் உன் பிள்ளைகளை ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார், இதுவரைக்கும் உன்னை சபையில வைத்திருக்கிறார், இதுவரைக்கும் நல்லொரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். திடீரென்று உனக்கு கொண்டு வந்த உடனே தேவனுக்கு விரோதமாக, உன் ஊழியர்களுக்கு விரோதமாக, உன் சகோதரர்களுக்கு விரோதமாக பைத்தியக்கார மாதிரி பேசாத, பேசாத. நன்மையை பெற்று நீ தீமையை பெற வேண்டாமோ? நன்மையை பெற்று நீ தீமையை பெற வேண்டாமோ? யோபுவின் மனைவிக்கு தன் புருஷன் எவ்வளவு உத்தமன் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். அவன் இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். யோபுக்கு யோபுடைய உத்தமத்தை குறித்து அவனுடைய மனைவி தெரிந்திருந்தால், அல்லாவிட்டால் அறிந்திருந்தாள். முதலாவது பொருளாதார ரீதியிலே அவன் தாக்கப்பட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்தில் திரும்புவேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவைகளிலே அவன் பாவம் செய்யவே இல்லை. இரண்டாவதாக சரீர ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டான். அந்த இடத்துல தேவனிடத்தில் அவன் வந்திருந்து அவனுடைய மனைவி சொல்லுகிறா, யோ உன் உத்தமத்தில் ஏயா நிக்கிற, சவிச்சு தேவனை விட்டுட்டு செத்து போயான்னு அவன் சொல்றான். நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற ஐயா, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேச முடியுமா? இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்க முடியுமா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பயன்படுத்தி இருக்கிறோமா? ஆச்சரியம் இல்லையா? ஆச்சரியம். மூன்றாவது என்ன தெரியுமா நடக்கிறது? வாசிங்க யோபு 4:1 வாசிங்க.
அப்பொழுது தோமானியனாகிய எலிப்பாஸ் பிரதி உத்தரமாக, நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆசாயப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ள தக்கவன் யார்? இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை
திடப்படுத்தினீர்,
விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிக்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆதாயப்படுகிறீர், அது உம்மை தொட்டதனால் கலங்குகிறீர்.
அவன் பேச்சு அவனுடைய நண்பர்கள் வந்து விழுத்துறாங்க பாருங்க. இப்படித்தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்லையா? வாசிங்க, தொடர்ந்து பின்னுக்கு வாரே, வாசிங்க.
உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும், உம்முடைய வடிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ?
அல்லவோ
குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டு.
பொறுங்க பொறுங்க, எங்கயா குத்தம் இல்லாம இங்க வாயா, இங்க வா. குத்தம் இல்லாம யாருக்கு என்ன வந்தது? குத்தம் இல்லாம ஆண்டவரேன்னு ஒரு மனுஷனை தண்டிக்க போகிறார். குற்றம் இல்லாமல் ஏன் வந்தது? உலட்டுறாங்க பாருங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
குற்றம் இல்லாமல் அழிந்தவன்
உண்டோ? உண்டோ.
சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ?
எப்ப?
இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய
அநியாயத்தை விதைச்சவங்க அதையே அறுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒருத்த போதிட்டே போட்டுட்டே போறான் பாருங்க. இது இப்படியே இருக்க விட்டு எப்படி இருக்கட்டும். யோபு 30:1 வாசிங்க. யோபு 30:1 வாசிங்க.
இப்பொழுது என்னிலும் இளைய வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருக்கேன்.
இங்க பாருங்க, இந்த அதிகாரத்துல முழுத்துல நீங்க வாசிச்சு கொண்டு போனீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, யோபு ஒரு காலத்துல நல்லா இருந்த பொழுது எவனெல்லாம் எழும்பி நின்று கனம் பண்ணினானோ, எவனெல்லாம் அவனுடைய வார்த்தையை கேட்டு ஓடி வந்தானோ, எவனெல்லாம் அவனுக்கு முன்பாக கை கட்டி நின்றானோ, அவங்க எல்லாரும் இப்ப என்ன தெரியுமா பேசுறாங்க? என்னையா உனக்கு உபத்திரம் வந்துட்டு, உன் குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு, தேவன் என்ன தண்டித்தான்னு சொல்லி கண்ட மாதிரி அந்த அதிகாரம் முழுத்திலையும் வாசிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவ்வளவுத்திலையும் ஊர்ல இருக்கிறவ எல்லாம் பேசக்கூடாத விதத்துல பேசுகிறார். சேச்சு சேச்சுன்னு ஓடுனியே இப்படி பேசுறாரு. இப்ப நான் எங்கட பாசல பேசுறேன், சேச்சு சேச்சுன்னு சொல்லி ஓடுனியா, உன் குடும்பத்தை இழந்து போய் நிக்கிறியே என்று பேசுறாரு. சேச்சு சேச்சுண்டு ஓடுனியே, உன் சொத்து பத்துக்களை இழந்து போய் நிக்கிறியே என்று சொல்லி பேசுறாங்க. வார்த்தையினால வதனிக்கிறாங்க பாருங்க. அதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான வசனம், அதுல 9வது வசனத்தை வாசிங்க, எனக்கு அது பிடிச்சது.
ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமா.
ஆனாலும் இப்பொழுது அவர் என்ன அவர்களுக்கு பாட்டாய் மாறிட்டாரா? இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான், மற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து பாட்டு படிக்கிறது இல்லையா? பாட்டு படிப்பார்கள், மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து, மற்றவர்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து பாட்டு படிப்பார்கள். ஆனா ஆராதனையில ஒரு பாட்டு ஒழுங்கா படிக்க தெரியாது. இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சு என்ன நடக்குது, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. என்ன வழங்குங்க, அதை என்ன படிக்கிறாங்க, வாசிங்க வாசிங்க.
ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமானே.
அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும், யாருக்கு? ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் நியாயம் செய்த மனுஷன் இவன். ஊர்ல பெரிய சன்மார்க்கம், பெரிய பணக்காரன், வாழ்ந்து வந்த மனுஷன், ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான். அவன் சொல்றான், நான் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆயிட்டையா. அதுல எழுதப்பட்டிருக்கு, வாலிபர்கள் எல்லாம் சத்தத்தை கேட்டா அங்கால தள்ளி போவாங்க. இப்பொழுது என்ன செய்யறாங்க? தள்ளுறாங்களே இல்ல, தள்ளுறாங்களே இல்லையா. ஏன் சொத்தை இழந்துட்டேன், என் குடும்பத்தை இழந்துட்டேன், நான் வியாதியஸ்து நான் இருக்கிறேன், தேவனை நான் நம்பி இருக்கிற மனுஷன், ஆனாலும் நான் போகிற வழி அவங்களுக்கு தகுந்ததாக தெரியல. அதனால ஊரெல்லாம் என்ன சொல்லுது, பாட்டு படிக்கிறாங்க யோபுவை வச்சு. யோபுவே நீ ஒரு மனுஷனா, தெய்வம் தெய்வம் என்று ஓடுனியே. இதை கேட்டுட்டு இந்த நாள்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க என்ன தெரியுமா? இந்த நாள்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பாட்டை கேட்டுட்டு வந்து வீட்டுல இருந்து அழுகிறது. இது எல்லாம் வந்து பாஸ்டர்ட்ட சொல்லி இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பிரேயர் ரிக்வஸ்ட். அழுகிறது. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறாயா, எல்லாத்தையும் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். உலகம் பேசுகிறதை குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவனுக்கு சரியான கவலை பாருங்க. யோபு எழுத 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 சரியான கவலை பாருங்க. இப்படி ஆயிட்டுனே, இப்படி ஆயிட்டுனே, இப்படி ஆயிட்டுனே. அழுகிறான், புலம்புறான், சுரண்டான், கத்துறான். எங்க தெரியுமா? தேவ சமூகத்துல தேவனோடு போராடுகிறான், அழுகிறான், அழுகிறான், அழுகிறான். முதலாவது ஆசீர்வாதம் கைவிட்டது, இரண்டாவது குடும்பம் கைவிட்டது, மூன்றாவது நண்பர்களும் சமுதாயமும் கைவிட்டது. சமுதாயத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பணம் இருக்கும் வரைக்கும் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் செய்வேன், நான் சொல்லுவேன். எல்லாம் போன உடனே ஒரு பயல் உன் பக்கம் திரும்பி படுக்கவே மாட்டாயா? ஆனா ஆனா உலகம் பணம் இருக்கிற பொழுது உன்னை தேடி வரும். ஆனால் என் ஆண்டவர் இருக்கிறார் பாரு, உன்னிடத்திலே பணம் இல்லாத பொழுது அவர் தேடி வருவார். இதுதான் ஆண்டவருக்கும் உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆண்டவரை பணத்தை வச்சு எதுவும் செய்ய முடியாது. அவர் மனுபுத்திரர் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார் இல்லையா, அவர் மனுபுத்திரர் அல்ல. ஆகையினால சமுதாயம், ஐயா ஐயா, யோபுனுடைய புத்தகத்தை எடுத்து வச்சு வாசிங்க, நல்லா வாசிங்க, நல்லா வாசிங்க. இன்றைக்கு அவனுக்கு சமுதாயம் முழுத்திலும் தாறுமாறாக பேசிச்சு. இன்றைக்கு நமக்கு சபையில யாராவது ஒருத்த மாறிக்கிறி பேசிட்டா அவ்வளவுதான் பாருங்க. அஞ்சு ஆறாவதுல கட்டு ஏதோ நான் யோசிப்பிறந்திருக்க வேண்டிய ஆராதனைக்கு வர்ற மாதிரி அஞ்சு ஆறாவதுல கட்டு. ஆனா யோபு என்ன தெரியுமா செய்தா, எவ்வளவு பிரச்சனைகளையும் தேவனுக்கு ஆராதனை செய்தான், தேவனுக்கு கனம் செலுத்தினான், தேவனுக்கு மகிமை செலுத்தினான், தேவனை ஆராதித்தான். அவனுக்கு அதை விட வேற வழி தெரியல. நமக்கு தான் இன்றைக்கு ஆயிரம் வழி தோன்றது இல்லையா, நமக்கு ஆயிரம் வழி தெரிகிறது இல்லையா. ஆனால் அவன் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டே இருந்தான் இல்லையா. முதலாவது பொருளாதாரம் ஆஸ்தி கைவிட்டது, இரண்டாவது சரீரப்பூர்வமாக உறவுகள் கைவிட்டது, மூன்றாவது நண்பர்களும் சமுதாயமும் கைவிட்டது இல்லையா. நாலாவது யோபு 29:1 வாசிங்க, ஒன்றுல இருந்து வாசிங்க. 29:1
பின்பு யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும்.
கொஞ்சம் பாருங்க, பின்பு யோபு தன் பிரசங்க வாக்குத்தன்னு சொன்னது என்ன வந்துச்சுன்னா, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அவன் இப்ப என்னத்தை தெரியுமா நினைக்கிறான், ஆண்டவர் தன்னை ஆசீர்வாதமாக வைத்த நாட்களை நினைக்கிறான். தேவன் தன் வாழ்க்கையை நடத்தி ஒரு கோடீஸ்வரனாக அவன் இருந்த அந்த நாட்களை நினைக்கிறான். அப்ப அந்த நாட்கள் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இது இருந்தா நல்லா இருக்கும் ஐயா. தவறில்லைங்க, தவறில்லை. தேவன் நடத்தினதை அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன்.
அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். எப்ப நான் எப்படி கடந்து போனேன் பிரச்சனைகள் எல்லாம், தேவன் எனக்கு ஒளியை தந்தா, தேவன் எனக்கு எண்ணியை தந்தா, அதனால நான் அவைகளை கடந்து சொல்றேன். அர்த்தவாசிங்க.
தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள்.
பாருங்க, தேவனுடைய ரகசிய செயல் என்னோட அப்ப இருந்தது ஐயா. தேவன் என்னோடு கூட கூடாரத்தில் இருந்தார், என் பிள்ளைகள் எல்லாம் என்னோடு இருந்தாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் என்னோடு கூட இருந்தாங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் உங்களோடு கூட இருக்குதா? அது தேவனுடைய ரகசிய செயல், அவர் உங்களை நடத்துகிறார். அந்த நாள இப்ப ஏன் தெரியுமா, அவன் பிள்ளைகள் எல்லாம் இழந்துட்டான், சொத்து பத்து எல்லாம் இழந்துட்டான், குடும்பத்தை இழந்துட்டான், நடு ரோட்ல நிக்கிறான். அவன் சொல்றான், இப்ப அந்த நாள் இருந்தால், இப்ப அந்த நாள் இருந்தால் எனக்கு எவ்வளவோ நல்லா இருக்குமே, இப்ப அந்த நாள் இருந்தால் தேவன் என்னை ஆசீர்வதித்து நடத்தின அந்த நாள் இருந்தால் எனக்கு அது எவ்வளவு நல்லா இருக்குமே என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தான். ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவன் இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் தேவன் செய்த நன்மையை அவன் மறக்கல. பவுல் தேவன் அந்த நன்மையை மறக்கவே இல்லை. அவனுக்கு தேவன் செய்த நன்மைகளை துக்க நாட்களையும் மறக்கல. நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, துக்கமா தேவன் செய்ததை மறந்து விடுகிறோம் ஐயா. தேவன் வாழ வைத்ததை மறந்து விடுகிறோம், உன் பிள்ளைகளுக்கு செய்ததை மறந்து விடுகிறோம், உன் சந்ததிக்கு செய்ததை மறந்து விடுகிறோம். எனக்கு என்னுடைய போதகர் சொன்ன ஒரு வார்த்தை எப்பவும் ஞாபகத்தில் இருக்கும், என்ன தெரியுமா, எனக்கு இந்த அநியாயம் பண்றவங்க, இந்த இந்த ரீல் விடுறவங்க எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு சரியாக மூங்குடிச்சு பேச எல்லாம் விருப்பமே வராது. அதனால நான் அடிக்கடி அவரோட கதைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. கதைக்கிற பொழுது எனக்கு என்ன தெரியுமா சொன்னார், ஒரு நாள் வந்துச்சுன்னா நீ பைபிள் சொல்றபடி செய்ய போறியா இல்ல நீ செய்ய போறியான்னு சொல்லி. சரியாப்பா போச்சு. அதுக்கு பிறகு என்ன தெரியுமா சொன்னாரு, அவர் சொன்னாரு, பாரு இவன் எனக்கு அவருடைய அர்த்தத்தை வழங்கப்படும், இவன் எனக்கு வாழ்நாள் முழுத்துல நன்மை செய்திருக்கான், இவனுக்கு வாழ்நாள் முழுத்துல நன்மை செய்திருக்கான், ஆயிரம் நன்மைகள் செய்திருக்கான், நான் அவனால நல்லா இருந்திருக்கிறேன், இவனுக்கு பல காரியங்களை செய்திருக்கிறான், அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா ஒரு நாள் இவன் செய்தது எனக்கு பிடிக்கல, ஒரு நாள் செய்தது எனக்கு பிடிக்கல. அதனால நான் என்ன தெரியுமா செய்தேன், இவனோட கதைக்கிறதையே நிறுத்திட்டேன், கதைக்கிறதையே நிப்பாட்டிட்டேன். அப்ப எப்போதே கேட்டான், யோ அவன் செய்த நன்மைகளை நீ நினைக்கணும், இந்த ஒரு காரியத்திற்காக வேண்டி நீ புலம்புறியே, அவ்வளவு நாளும் உனக்கு செய்த நன்மைகளை நீ நினைக்கணும் ஐயா. இப்ப யோபுடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா, ஆண்டவர் என்ன நடுத்தருவில விட்டாலும் அவர் எனக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் இருக்கிறது, அவைகளை என்னால் மறந்துவிட முடியாது. யோபு என்கிற நீதிமானை போல மாறுங்க ஐயா, மாறுங்க ஐயா, மாறுங்க. தேவன் எனக்கு நன்மை செய்தார், அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில வந்தால் நலமாயிருக்கும். ஆனாலும் இந்த நாள் அப்படிப்பட்டது இல்லாம இருந்தாலும் தேவன் செய்த நன்மைகளை நான் நினைத்துக் கொள்ளுகிறேன், தேவன் எனக்கு செய்த ஆசீர்வாதங்களை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அவருக்கு நன்றி செலுத்த நான் மறுக்கவில்லை, அவருக்கு கனம் செலுத்த நான் மறுக்கவில்லை, அவருக்கு ஆராதனை செய்ய நான் மறுக்கவில்லையா. உலகம் நன்மையை பெற்றுக் கொள்ளத்தான் இருக்கிறது, வேற எதுக்குமே அல்ல. யோபு 23:8-9-10.
இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்தவின் நான் பொன்னாக விளங்குவேன்.
வேதத்தில் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. அவர் நிழலை போல என்னை தொடர்ந்து வருகிறார். அவர் நிழலை போல என்னை தொடர்ந்து வருகிறார். அவர் எனக்கு வலது பக்கத்தில் பெரிய தூணா இருக்கிறார். ஆனா யோபு பார்க்கிறான் பாருங்க, வலது பக்கத்தில் பார்த்தாலும் ஆண்டவரை காணலையா, இடது பக்கத்தில் பார்த்தாலும் ஆண்டவரை காணலையா, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் அங்க இல்லையா, தேவனை தேடுகிறேன் ஆனால் அவர் அங்க இல்ல. அவருடைய சூழ்நிலையில அவன் நிக்கிற நிர்பந்தமான நிலையில அவன் தேவனை தேடுகிறான் ஆனால் அவர் அங்க இல்ல. எத்தனை நிர்பந்தமான நிலையில் நாங்க என்னையா செய்தோம்? நிர்பந்தமான நிலை என்னன்னு தெரியுமா? நம்பிக்கையே இல்லை, வழியே கிடையாது, ஒரு உதவியும் கிடையாது, நிர்பந்தம். அந்த நிலையில இருந்து சொல்லுகிறான், இதோ நான் முன்னாக போனால் அவர் அங்க இல்ல, பின்னாக போனால் அவரை நான் காணலையா, அவரை நான் காணல. தெய்வத்தை தேடுகிறேன், எனக்கு இருந்ததெல்லாம் இழந்து போயிட்டு, என் பிள்ளைகள் எல்லாம் இழந்து போயிட்டாங்க, என் மனைவி என்னை கைவிட்டுட்டு நிற்கிறா, என் நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள், சமுதாயம் என்னை கைவிட்டு விட்டது, பணம் என்னிடத்தில் இல்லையா, தேவனை தேடுகிறேன், அவர்தானே என்னை நடத்தி வந்தார், அவர்தானே என்னை ஆசீர்வதித்தார், அவர்தானே இதுவரைக்கும் என்னோடு இருந்தார், அந்த நாட்கள் எனக்கு திரும்ப வேண்டும், அவரை தேடுகிறையா. ஆனா முன்னுக்கு போனா காணல, பின்னுக்கு போனா காணல, இடது பக்கத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாத படிக்கு ஒழித்திருக்கிறார், ஒழித்திருக்கிறார். இவைகளை விட எனக்கு பிடிக்க வசனம் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா? ஆனாலும், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவாரையா. எனக்கு ஆண்டவர் எங்க இருக்கிறான்னு சொல்லி தெரியல, ஆனா நான் போகிற வழி என்னவென்று அவர் அறிவாரையா, அவர் அறிவா. மனிதனோ முகத்தை பார்க்கிறாயா, மனிதனோ முகத்தை பார்த்து பேசுகிறாயா, ஆனா என் ஆண்டவர் நான் வைக்கிற ஒவ்வொரு படியிலையும் அவருக்கு தெரியும் ஐயா, ஆண்டவருக்கு தெரியும் ஐயா. யோபு சொல்றா, இப்படி எங்களால சொல்ல முடியுமா? இத்தனை வருஷ காலமாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், இவ்வளவு வாழ்க்கையிலே அனுபவங்களை கண்டிருக்கிறோம், எப்பாவது தேவனுக்கு தெரியும் நான் போகிற வழி சொல்ல முடியுமா? என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் சொல்ல முடியுமா? புலம்பாதீங்க, புலம்பாதீங்க, கருத்தா பேசுங்க ஆண்டவரிடத்துல, சரியாய் நம்பி பேசுங்க ஆண்டவரிடத்துல, புலம்பாதீங்க, அதுல பிரயோசனம் எதுவும் கிடையாது. யோபு சொல்றான், ஐயா நான் தேடி தேடி பார்த்தேன், ஆண்டவரை காணல, ஆனா ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார், நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் ஐயா. யோபு 27 முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கவடம் பேசுவதும் இல்லை என்று. என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு
சொல்லுகிறேன், அடுத்த வாசிங்க,
நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக.
நீங்கள் பேசுகிற நீதி அதை ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. இப்படி ஒரு சூழ்நிலையிலே சபையில் இருக்கிறவர்கள் அநேக நீதிகளை பேசுவார்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் அநேக நீதிகளை பேசுவார்கள், சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் அநேக நீதிகளை பேசுவார்கள், இவைகளெல்லாம் எனக்கு தூரமாயிருப்பதாக, இவைகளெல்லாம் எனக்கு தூரமாயிருப்பதாக. ஏன் தெரியுமா? முன்னுக்கு வாசிங்க, பின்பு யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை சொல்லுங்க,
யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் என் தேவன் தந்த ஆவி என் நாதியிலும் இருக்கு மட்டும், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை.
என் உதடுகள் தீமையை சொல்லாதையா, என் உதடுகள் தீமையை சொல்லாது, தேவனுக்கு விரோதமாய் பேசாது, தேவ காரியத்துக்கு விரோதமாய் பேசாது. அநேகர் நீங்க நீதி சொல்லலாம், ஓ அவருடைய மனைவியை போல அநேகர் பல வார்த்தைகளை சொல்லலாம், தேவனுக்கு தேவன் இருக்குதா, இல்லையா? தேவன் இருந்தா உனக்கு இப்படி நடக்குமா? அது சரியா? இது பொழியா? அங்க இங்கேன்னு சொல்லி பலர் பேசலாம் பாருங்க. ஆனால் இந்த தீமையான காரியத்தை நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன். யார் சொல்றான் தெரியுமா? யோபுங்கிற தேவனுடைய மனுஷன் உத்தமன் சன்மார்க்கன் சொல்றான், இவைகள் எல்லாம் எனக்கு தூரமாக இருப்பதாக. ஐயா, ஆலோசனைகள்ல நல்ல ஆலோசனை இருக்குது, தேவையில்லாத ஆலோசனை வந்தால் அந்த ஆளை விட்டு ஓடி போயிருங்க, பக்கத்துல இருக்காதீங்க, ஓடி போயிருங்க. ஆலோசனை மனுஷன் வாழணும், ஆலோசனை நல்லதாக இருக்கணும். தேவனுக்கு விரோதமாகவோ, தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவோ, தேவ பிரசன்னத்துக்கு விரோதமாக இருந்தால் அந்த இடத்தை விட்டு விலகிவிடு. அது ஆலோசனை அல்ல. யோபு சொல்லுகிறான், யோ உங்கள் ஆலோசனை எல்லாம், உங்கள் நீதி எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா அது எனக்கு வேணாம். நான் என் உதடுகளாலே பாவம் செய்ய மாட்டேன், அநியாயம் பேச மாட்டேன், தேவனுக்கு விரோதமாய் நான் பேச மாட்டேன். இதுவரைக்கும் வாழ வைத்த தெய்வம், இதுவரைக்கும் உன்னை நடத்தி வந்த தெய்வம், உனக்கு கொண்ட தரையில்லைன்னு சொல்லிச்சுன்னா முறுமுறுத்துட்டு தெரியாத, கத்த தந்தாரா கொடுத்தாரான்னு சொல்லி வெளியே போய் பேசிட்டு நிக்காது. விளங்குறதா? கத்தர் கொடுப்பதற்கும் காரணம் இருக்கிறது, கொடுக்காமல் இருப்பதற்கும் காரணம் இருக்கிறது. ஆகவே உலட்டாத, நீ உலட்டினால் உலட்டினால் தேவன் என்னை கவனத்தில் வைத்திருப்பார் என்பதை மறந்து விடாது இல்லையா? ஆகையினால யோபு 31 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிங்க, இல்ல 31 முதல் 1 வாசிங்க, அப்படி தொடர்ந்து வாசிங்க.
என் கண்ணோட உடன்படிக்க பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி?
எப்படியா?
அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ?
கிடைக்குமோ?
மாறுபாடானவனுக்கு ஆபத்தும், அக்கிரம செய்யக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும்?
கிடைக்கும்.
அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார்
எண்ணுகிறார் அல்லவோ?
நான் மாயையிலே நடந்தேன்.
பாருங்க, சம்பவம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது பேசுகிற வார்த்தைகளா இவைகள்? வாழ்க்கையில இப்படி பேச முடியுமா? கண்ணீர் தான் வரும் பாருங்க. விக்கி விக்கி அழுவோம் பாருங்க. எத்தனை தடவை விக்கி விக்கி? நீங்க அலாட்டி பரவாயில்ல, நான் அழுதுருக்கிறேன். விக்கி விக்கி அழுவோம், விக்கி விக்கி அழுவோம். பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு அழுவோம், நடந்தவைகளை நினைச்சு நினைச்சு அழுவோம். போயிட்டு வந்துட்டு தின்னுட்டு அழுவோம். இவன் சூழ்நிலையில சொல்றாயா, யோ நான் தேவனோட உடன்படிக்கை பண்ணிக்கணும், மாறி நடக்க முடியுமா? தொடர்ந்து வாசிங்க இந்த வார்த்தைகள்.
நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கவடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமுத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக.
இதுல பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுமா? யோபு தன் உத்தமத்தை புரிந்து தெளிந்த அறிவுள்ளவனா இருந்தான். அநேகருக்கு நாம் உத்தமர்களா இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி தெரியாது. நாங்கள் பாவிகளா பாவம் செய்கிறோமா இல்லையான்னு சொல்லி தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. யோபுக்கு தான் உத்தமன் என்பதுல உறுதி இருந்தது. அந்த உறுதியில தான் சொல்றான், ஆண்டவர்களை திராசிலே வைத்து பார்ப்பாராக. அந்த மேல் வசனத்தின் வாசிங்க, 3 வசனத்து.
மாறுபாடானவனுக்கு ஆபத்தும், அக்கிரம செய்யக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும்? அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ? நான் மாயையிலே நடந்தேனோ என்று என் கால் கவடு செய்ய தீவிரித்ததோ
என்று
சுமுத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை
அறிவாராக.
நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், ஏதாகிலும் ஒரு மாசு என் கையில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. என் பயிர்கள்
அப்பொழுது நான் விதைச்சதை எல்லாம் வேறொருவன் கொண்டு போட்டும் ஐயா, என் ஆடு மாடு எல்லாம் வேறொருத்தன் கொண்டு போகட்டும் ஐயா. ஏ, நான் தவறு செய்திருந்தால், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தால் அடுத்தவன் எல்லாவற்றையும் கொண்டு போகட்டும் என்று சொல்லி யோபு உறுதியான வார்த்தைகளை சொல்லுகிறதை பேசுகிறதை கவனிக்க கூடியதாக இருக்கிறது அல்லவோ? அப்ப நான் அவர் கேட்கிறேன், யோபுக்கு ஏன் இந்த பிரச்சனை? யோபுடைய வாழ்வில் இவைகள் எல்லாம் ஏன் ஏற்பட்டது? ஏன் இவைகள் சம்பவித்தது? ஏன் இப்படி நடந்தது? ஐயா, உன் உத்தமத்தை நீ நிரூபிக்க வேண்டிய காலங்கள் உனக்கு உருவாகும். உன்னுடைய உண்மையை, உன்னுடைய உத்தமத்தை, உன்னுடைய சன்மார்க்கத்தை, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை தேவனுக்கு நீ உறுதியாக சொல்ல வேண்டிய காலங்கள் வரும். அதற்கு போய் நின்று கொண்டு எனக்கு ஏன் இது வந்தது, எதற்கு ஏன் இப்படி நடந்தது, என் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி வந்தது, என் சந்ததிக்கு ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லி அழாதீங்க. இல்லையா? யோபுடத்தில் சொல்லப்படுது, நாம் சோதிக்கப்பட்ட பின்பு எப்படி இருக்குமா? நாம் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவோம். சோதிக்கப்படாமல் பொன்னாக விளங்க விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? சோதிக்கப்பட்ட பின்புதான் ஐயா பொண்ணுக்கே இருக்குது சைனிங். ஆகவே யோபு தேவனாலே சோதிக்கப்பட்டான். அவனுடைய முடிவு முந்தின நிலைமையிலும் பார்க்க அதிகமா. யோபு 42:12.
கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின.
சரி ஐயா, யோபு முன்னிலை வாழ்ந்த வாழ்க்கையை விட அவன் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதை விட அவனுடைய நண்பர்களுக்கு அவனுக்கு கூட ஜெபம் பண்றான். இதுதான் தேவ மனுஷன், தேவ மனுஷன். என்ன தெரியும், அவனுடைய நண்பர்களுக்கு அவன் ஜெபம் பண்றான். அவங்களுக்கு பாருங்க ஆண்டவர், அவன் தெரியாம பேசிட்டான். இவங்க எல்லாம் உரட்டுனாங்க, நமக்கு நண்பர்களா இருக்கிறவங்க இப்படித்தான் இல்ல, அலட்டு 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 ஏதாவது செய்துட்டே இருப்பாங்க பாருங்க. சொன்னா என்ன தெரியுமா, அவங்களையும் பாரு ஆண்டவர. ஆகையினால யோபுனுடைய வாழ்க்கையை அதுல இருந்து உங்களால முடிஞ்சதை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொருவரும் யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளும். ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரியோசனமா இருக்கணும். கர்த்தர் கொடுத்தார் ஐயா, கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.